ஓம் சாந்தி. அதாவது இது வரைக்கும் நாம பரமாத்மா பற்றிய ஞானத்தை தெரிந்து கொண்டோம், அதோடு ஆத்மா பற்றிய ஞானத்தை தெரிந்து கொண்டோம். மேலும் நம்ம இந்த ஆன்மீக விஷயங்களை ஆழமாக தெரிஞ்சு கொள்ளும் போது, அடுத்தபடியாக ஆத்மா இந்த பூமியில வந்து தன் பாகத்தை எடுத்து நடிக்கின்றது. ஆமாம், ஆத்மலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மலோக வாசிகள். நாம் இந்த பூமியில் நடிப்பதற்காக வர்றோம். அதனால தான் பாடல்கள் இருக்கு. அதாவது எல்லாம் நடிக நாடக மேடை, அனைவரும் நடிகர் கூட்டம் என்று பாடல்கள்லாம் இயக்கியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய கேட்டிருக்கோம், அர்த்தமுள்ள பாடல்கள். எந்த வகையில் நாம் நடிகர்லாம் இருக்கிறோம், இந்த வாழ்க்கை நாடகம் என்பது என்ன, இந்த வாழ்க்கை நாடகத்தில் எப்படிப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்பதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை பற்றி அறிஞ்சுக்கிட்டோம், நம்மளை படைத்த இறைவன் யார் என்பதை அறிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஞானத்தின் வழியாக நல்லா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் என்று நாம் பூஜை செய்கிறோம், பக்தி செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த கடவுள் யார் என்பதை இதுவரைக்கும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை. நம்ம பக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வச்சு கும்பிடுங்க, உங்களுக்கு வேண்டிய பலனை, அந்த பக்தியின் பலனை இறைவன் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் இறைவன் எந்த ரூபத்தில் எப்படி இருக்கிறார், அவர் என்ன செய்ய வருகிறார், எப்போது வருகிறார், அவர் இந்த பூமியில் வரும்போது என்ன செய்ய வருகிறார், இதெல்லாம் நம்ம அறியாமல் இருக்கோம். அப்போ இப்போ வந்து தெளிவாக பரமாத்மாவே நமக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறார். நான் யார் சொல்கிறாரு, நானும் உங்களை போல ஒரு ஆத்மா தான். ஆனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் மேலான ஆத்மாவாக இருக்கிறதுனால பரமாத்மா என்று எனக்கு பெயர். பரம் என்றால் மிக மேன்மையான, மிக மேன்மையானவரை வந்து பரம் என்று சொல்லுவாங்க. ஆக பரமாத்மாவுடைய பெயர் பரம், பரம் பிதா, பரமாத்மா. எல்லா ஆத்மாக்களுக்கும் பிதா, பரம் பிதா, பரம் ஆத்மா. ஆத்மாக்களிகளில் மிக மேலானவர் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அவருக்கு நமக்குள்ள வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அது பிறப்புக்கு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். நாம ஒரு உடலை எடுக்கிறோம், உடல் மூலமாக நடிக்கிறோம். பரமாத்மா ஒரு வாழும் உடலை இரவலாக எடுத்து ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அவர் இரவலாக எடுக்கிறாரு. அவருக்குன்னு சொந்த உடல் இருக்க முடியாது, காரணம் அவருக்கென்று தாய் தந்தையில் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் படைப்பவர். அதனால தான் அவர் ஒரு சிறு குழந்தையா வந்து பிறந்தாருன்னா அவருக்கு பெற்றோர் இருப்பாங்க. அப்போ கடவுளுக்கு பெற்றோருக்கு முடியுங்களா, அது முடியாது ஒன்று இல்லைங்களா. ஸோ பரமாத்மா வந்து அவதாரம் எடுக்கிறாரு, மனிதர்களாமே பிறவி எடுப்போம், சொந்த உடலை பெற்று நடிக்கிறோம். ஆரம்பத்தில் தூய்மை ஆன நிலையில் இருந்து பிறகு கட்படியாக பல பிறவி எடுத்து தூய்மையற்ற நிலைக்கு வந்துடும். பரமாத்மா சதா தூய்மையாக இருக்கிறார். ஆனால் நாம் தூய்மையான நிலையிலேருந்து தூய்மையற்ற நிலைக்கு வரோம். அவர் வந்து நம்மளை திரும்பவும் தூய்மையாக்கி மேன்மையை படுத்துகிறார். அது அவருடைய முக்கியமான பாகம். மற்றது அவர் ஆத்மீக பெயரையே கொண்டிருக்கிறார். அவருக்கு உடல் சொந்த உடல் கிடையாது. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பிறையிலும் ஒரு உடலை பெறுகிறோம், அதற்கான பெயர் நமக்கு வழங்கப்படுகிறது. நம்மளுடைய தேக பெயர் அவருடைய ஆன்மீக பெயர். இப்போ அவர் விஸ்வநாதர், சோமநாதர், காசிநாதர் என்றெல்லாம் பேர் சிவனுக்கு கொடுக்குறாங்க. சிவன் என்றுதான் முக்கியமான பெயர். காரணம், சிவன் என்றால் ஆத்மஜோதி, சிவன் என்றால் அனைவருக்கும் அருள் புரிபவர், ரட்சகர். மூன்றாவது அவர்தான் மனித குலத்தின் விதை. இந்த மூன்று விதமான அர்த்தத்தை சிவனுங்கிற பெயருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பிரதான பெயர் சிவன் என்று சொல்றாங்க. அதனாலதான் சிவலிங்கம்ங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. பிறகு அவரை நினைச்சு கவனம் செய்து சிவசங்கர், சங்கர் ரூபம்னா உடல் உறவும் கொண்ட ரூபம். ஆனால் இறைவனுக்கு இந்த மாதிரியான ஒரு உருவம் இல்லை. ஆனால் ஜோதி வடிவமானவர். ஆத்மஜோதி ஜோதி பிந்து என்று சொல்லலாம். ஆக தியானத்தில் நம்ம அவரை இந்த ஒளியில் ஒளியான ரூபத்தில் நினைத்து சக்தி பெற முடியும். எல்லா மதங்களும் ஒளிய இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணரை வந்து அல்லது விநாயகரை வந்து கடவுள் வந்து எல்லா மதத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ எல்லா மதங்களிலும் பல்வேறு சொல்லி பெயர்களை சொல்லியிருக்காங்க. ஜிஹோவா, பாதம், அல்லா, சிவா என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு இறைவனை குறிக்கிறது என்பதை புரிஞ்சிருக்கோம். இப்போ இறைவனோட தொடர்பு கொள்வதனால நம்ம சக்தி பெறுகின்றோம், ஆஸ்தியை பெறுகிறோம். அப்பா நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. திவ்ய குணங்கள், சக்திகள் எல்லாம் அவரு கொடுக்குறாரு. அதனால நம்ம நிரப்பிக் கொள்ளும் போது சக்திவரமாக ஆகிறோம். இந்த வித்தியாசங்கள் கடவுளுடைய ஆத்மாவுக்கும் நமக்கு இருக்கிற ஆத்மாவுக்கும் இருக்கிறது. அதே போல இந்த உலக வாழ்க்கை நாடகத்திலையும் நாம எப்படி நடிக்கணுங்கிறத தந்தை நமக்கு வந்து சொல்லித்தரார். இப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கோம். காரணம் என்ன? தப்பு தப்பா நடிக்கிறோம். பாருங்க, ஒரு நடனம் ஆடும்போது ஒருத்தர் நல்லா ஆட தெரியலன்னா அவரு மற்றவங்களுக்கு ஆளமே செய்வார். சொந்த காலை வந்து மிதிப்பட வச்சிருவார். ஏன்னா அவருக்கு சரியா நடிக்க தெரியல, நடனமாட தெரியல. அது போலதான் இப்ப நாமும் துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு திருத்தத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்து கொண்டு இப்படியா வாழ்றோம். காரணம், நமக்கு எப்படி சரியான வகையில அந்த ஞானத்தை பெற்று எப்படி நடிக்கிறதுங்கிற கலையை அறியாம இருக்கோம். அதனால நாம இப்படியே பல வகையில பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஞானத்துல நம்ம வரும்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கர்ம கணக்கு இயக்கியன் விதி, கர்ம விதி இயக்கியன் விதி என்று ரெண்டு விதிமுறைகள் இந்த பூமியில இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நாம ஏன் வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்? சிலர் இவ்வளவு பாவம் செய்யறாங்க ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான பல கேள்விகள் வாழ்க்கையை பற்றி எழுகின்றன. ஆனா அது உண்மையான வழக்கம் இதுவரைக்கும் நம்ம கண்டறிந்தது கிடையாது. பரமாத்மாவே நேரா வந்து அதை பத்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, கர்ம விதின்னு சொன்னா அதுல மூன்று வகையான கர்ம விதிமுறைகள் இருக்கின்றன. என்ன நம்ம விதைக்கிறோமோ அதனுடைய பலனை பெறுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, வினையை விதைத்தவன் வினையா இருப்பான், திணையை விதைத்தவன் திணையா இருப்பான் என்று சொல்லுவாங்க. ஆக எப்படிப்பட்ட நல்ல செயல்களை நம்ம செய்யணுன்றது முக்கியம். நான் முழுக்க நான் எப்படி செயல்படுகிறேன் என்று நான் நம்மளே கவனிக்க வேண்டும். சிந்தனை, சொல், செயல் மூணுமே செயல்பாடுகள் என்று சொல்லலாம். ஆனா அதுல வந்து அதிகமான தாக்கம் செயலின் அடிப்படையில வருது. ஒன்னு வந்து நாம சிந்திக்கலாம், நெகட்டிவா ஏதாவது நினைச்சுனாலும் அதை வார்த்தையில சொல்றது அதுவும் ஒரு சரியான செயல் இல்ல. அடுத்ததாக செயல்ல கூட நெகட்டிவா இருக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும், நல்ல ஆக்ககரமான சிந்தனைகள் உண்டு இருக்கணும். ஆக இந்த கர்ம தத்துவத்துல என்னன்னாக்கா, காஸ் அண்ட் இஃபெக்ட். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, நம்ம பொதுவா நினைப்போம் எப்படி திடீர்னு எங்கேயோ வந்தவரும் நம்மளோட பாதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கர்ம வினை. எப்படின்னா, நாம எத்தனையோ பிரிவில தலையாரையும் ஏதோ கணக்கெல்லாம் இருக்கு, அதை நாம செட்டில் ஆகி பண்ணணும், செட்டில் ஆகணும். அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம அந்த ஆத்மாவோட கனெக்ஷன்ல வரும்போது ஏதாவது பாதகமான சூழ்நிலை ஏற்படும். ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யணும், எப்படி நம்ம அந்த கர்ம கணக்கு எளிதாக தீர்க்கணும்ன்ற வழிமுறையை தந்தை நமக்கு கொடுக்கிறார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப யோசிப்போம், அதை பத்தி அதிகமாக சிந்தித்து குழப்பம் அடையும். அது பரமாத்மா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அதிகமாக சிந்திக்கிறதுனால பிரச்சனை தீராது. ஆனா அதை எப்படி களையிறதுன்ட்டு நாம பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தியை பயன்படும் என்று சொல்றாரு. ஆக ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து ஆறு அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்னா, இந்த பகுத்தறிந்து தீர்மானிக்கிறது, இந்த தன்மை மனிதர் ஆத்மாவுக்கு தான் இருக்கிறது. ஆக என்ன நம்ம கடந்த காலத்தை செஞ்சோமோ அதுக்கான விளைவில் இப்ப நாம எதிர்கொண்டு அனுபவம் செய்யணும். அதே நேரத்தில் இப்ப என்ன செய்யறேன்னு நான் முடிவெடுக்கிறனோ அதுதான் வந்து எதிர்காலத்தை நம்மளுடைய வாழ்க்கையாக ஆக போகின்றது. அங்க இப்ப நாம என்னுடைய சிந்தனைகளையும் கவனிக்கணும். ஏன்னா சிந்தனைகள் பிறகு மனப்போக்காக மாறும், அதாவது சிந்தனைகள் உணர்வுகளாக மாறும். உணர்வுகள் வந்து பிறகு நம்மளுடைய கண்ணோட்டமாக மாறுகின்றது. எந்த வகையில் நாம எல்லாத்தையும் நாம பார்க்குறோம். கண்ணோட்டம் என்று சொன்னால் ஆட்டிடியூட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஹவு டு ஐ சீ த வேர்ல்ட் வித் வாட் விஷன், என்ன மாதிரியான கண்ணோட்டத்தோடு பார்க்குறேன். கருப்பு கண்ணாடி போட்டால் கருப்பாக தெரியும், வெள்ளை கண்ணாடி போட்டால் எல்லாம் தெளிவாக தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் சிவப்பாக தெரியும். அதுபோல் என்ன கண்ணாடியின் மூலமாக பார்க்குறேன், என்னுடைய மன கண் என்னோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது என்பதை சோதிக்கணும். அதுவும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நாம் ஆக்ககரமான செயல்களை செய்ய முடியும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது முடியாது அது முடியாதுன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு நம்ம எதையும் செயல்படுத்த மாட்டோம், நல்ல காரியத்தை செய்ய மாட்டோம். தீய வகையிலே நம்மளுடைய செயல்பாடுகள் நல்ல உயர்ந்ததாக இருக்காது. அதனால வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க சதா நல்ல சிந்தனைகளையும் பாசிட்டிவ் என்று சொன்னாக்கா சக்திகரமான எண்ணங்கள். ஆக நல்ல சிந்தனைகள் எப்பயுமே சக்தி வாய்ந்த எண்ணங்களா இருக்கும். என்னால் முடியும் என்று நினைப்போம், இது எளிது என்று நினைப்போம். ஏன்னா தந்தை பரமாத்மா என் கூட இருக்காரு, அவருடைய சக்தி எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம எதையும் வந்து செய்கிறோம். ஆக சிந்தனை சொல்லி செயல், என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து வார்த்தையில வரும். அதனால தான் வந்து மூன்று குரங்குகளை காட்டுறாங்க, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பிறகு பேசாதே. இல்லைங்களா, ரெண்டு காது இருக்கு ரெண்டு கண்ணு இருக்கு ஆனா ஒரு வாய் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். தேவையில்லாத அடுத்த காதல வெளியே விட்டுறணும், தேவையானது மட்டும் நம்ம கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ற. அதே நேரத்துல தேவையானது அடுத்தது வீணானது, வேணையானது எல்லாம் விளக்கிடணும். நல்ல அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றாரு. இது மனதினுடைய வேலையாகும். சதா சோதிச்சு அந்த உள் உலகத்தை பாசிட்டிவாக வச்சுக்கணும். என் சிந்தனைகள் தாட்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் என்னுடைய இமோஷன் ஃபீலிங்ஸ் என்னுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். ஸ்திதி என்று சொல்லுவாங்க, அது அப்படி இருக்கும். எந்த அளவுக்கு நான் பாசிட்டிவான நிலையில் இருக்குன்னா என்னுடைய மனநிலையும் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் நம்முடைய உணர்வுகள்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது என்னுடைய உள் உலகத்தில் நான் இந்த உலகத்தை பார்க்குற விதம் கண்ணோட்டம் நல்லா ஆயிடும், பாசிட்டிவாக இருக்கும். ஆக இதன் அடிப்படையில் நம்ம குடும்பத்தையும் நம்ம வாழ்க்கையும் வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஆக அதே நேரத்தில் நம்ம கண்ணோட்டம் பாசிட்டிவாக இருக்கும்போது யாரை எதை செஞ்சாலும் நெகட்டிவாக நினைக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கும், பாசிட்டிவாகவே இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் மாற்றக்கூடிய தெளிவை தந்தை நமக்கு கொடுக்கின்றார் சரிங்களா. ஸோ ஆக இந்த கர்ம விதியில இந்த அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது என்ன நம்ம வினைக்கிறோம் விதைக்கிறோமே அதுதான் நமக்கு பலனாக கிடைக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு, திடீர்னு ஏதாவது நடந்தாக்க அதுக்கு ஏதோ ஒரு கடந்த கால சம்பவங்கள் அதோடு தொடர்பு பட்டிருக்கிறது. நமக்கு யாருக்கு தெரியாதவர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கும்போதும் நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா கர்ம கடைக்கன் அடிப்படையில புரிஞ்சுக்கொள்ளலாம், சரிங்களா? ஸோ அதே நேரத்துல இந்த கர்ம வினைகள் மூன்று விதம், ஒன்று சுகர்மா, இரண்டாவது விகர்மா, மூன்றாவது அகர்மா. சுகர்மா என்று சொன்னா சுகத்தை கொடுக்கும் கர்மா. இன்றைக்கு தந்தையை தான் சொல்றாரு மூலையில முக்கியமான கருத்து என்னன்னா சந்தோஷத்தை சதா கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், ஏனென்றால் சந்தோஷமான உலகத்தை படிக்கிறோம் என்று தந்தை சொல்றாரு. அவர் அதுக்காக தான் வந்திருக்காரு, சந்தோஷமான சொர்க்கமான ஒரு உலகத்தை படிப்பதற்காரு. அதுக்கு நாம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதன் அடிப்படையில நாம மேன்மையான ஒரு நிலைய எண்ணத்தாலையும் நம்மளுடைய உணர்வுகளாலும் மனப்போக்காலையும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் நம்முடைய சுபாவங்களாகவும் ஆக்கி கொள்ளும் போது வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிடும். ஏன்னா எனக்குள்ளா இருக்கிற மாற்றம் வெளியிலையும் மாற்றத்தை கொண்டு வரும், சரிங்களா? ஆக நாம இந்த மூன்று விதமான கர்ம வினைகள் என்று சொல்லும்போது இந்த சுகர்மா செய்ய வேண்டும். சுகர்மா என்று சொன்னா சுகத்தை கொடுக்கும் கர்மங்கள், எனக்கும் பிறருக்கும் சுகத்தை கொடுக்கிறது. ஆக எப்படி நம்ம சுகத்தை கொடுத்து கொள்ள முடியும்னா ஆத்மனோரு பயிற்சி அவசியம். நம்ம யாருங்கிறத உணர்ந்த நிலையில் இருந்து நம்ம எதையும் செய்தோம் என்றால் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா சுய உணர்வுல இருந்து இல்லாம தேக உணர்வுல இருக்கிறோம்னா அது நல்ல ஒரு பாதிப்பை நல்ல ஒரு விளைவுகளை கொண்டு வராது. தேக உணர்வுல இருக்கும்போது அதனாலதான் பாருங்க கோயிலுக்கு போனா கூட தேங்காய் உடைக்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த கெட்ட சகுனம் எல்லாம் போகணும் அப்படின்னு. எப்படி கெட்ட சகுனம் வருது? இந்த அறியாமையில இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறோம், மேலோட்டமாக செய்கிறோம். அதனால நமக்கு ஆழமான பலன் இல்லாமல் இருக்கிறது. இப்போ சுகர்மா செய்ய வேண்டும் என்றால் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்லலாம், அதாவது ஒரு பிச்சைக்காரர்கிட்ட பிச்சைக்காரர் ரோட்டில் தெருவில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார், அம்மா தாயே எனக்கு பசிக்குது காசு கொடுங்க என்று கேட்பாங்க. நான் ஏதாவது வாங்கி சாப்பிட போறேன். நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக அதை காசு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். நம்ம நினைச்சா ஓ நம்ம புண்ணிய காரியம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு. ஆனால் அது எப்படி எந்த கணக்கில் போவோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அதாவது பரமாத்மா சொல்றாரு, நீங்க கொடுத்த அந்த பணத்தை அவங்க வந்து பாவத்துக்கு பயன்படுத்தலாம். அதாவது அவரு பருப்பு சோறுன்ற எதுவும் வாங்காம நேராக வந்து வேற ஏதாவது மதுபானம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி குடிக்கிறாருன்னு வச்சுங்க, அவரோட உடலுக்கு கேடு. அதே நேரத்தில் அவங்க செய்கிற பாவமும் அதில் ஒரு கணக்காயிடும், அதுலேயும் நமக்கு ஒரு பங்காயிடும். அதனால நாம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும்னு சொல்லார். நீங்கள் எதை செய்தாலும் உள் நோக்கங்கள் அதனுடைய பின் விளைவுகளை சிந்திச்சு செய்வது, அதான் ஆத்ம உணர்வு நிலை. ஆத்ம உணர்வில் இருக்கிறோம்னு சொன்னாக்கா நம்ம புத்தி ரொம்ப கூர்மையாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதனால விகர்மா என்று சொன்னா சுகர்மான்னு சொன்னா சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செயல்கள். இப்ப நம்ம சுற்றி இருக்கணும், நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் என்று சொல்ல. அடுத்தது வந்து விகர்மான்னு சொன்னா விகர்மங்கள் என்று சொன்னால தீய குணங்கள், தீய விளைவுகள், தீய குணங்களின் அடிப்படையில் தீய விளைவுகளை நம்ம அனுபவிச்சிடும். விகர்மா என்று சொன்னால் விகாரங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள் என்று சொல்றார். விகாரங்கள் என்று சொன்னால் பேராசை, பற்று, அகந்தை, காமம், குரோதம் என்றுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் விகாரங்கள். இதன் அடிப்படையில் நம்ம வந்து எந்த ஒரு சேவை செய்தாலும் பலன் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம தேக உணர்வுலேருந்து நம்ம இந்த ஞானத்தை கேட்கும்போதோ பேசும்போதோ அது நன்றாக ஆத்மாவில் பதியாது. ஏனென்றால் மேலோட்டமாக நம்ம கேட்குறோம், அது மேலோட்டமாக போயிடும். அதனால தான் தந்தைன்னு சொல்றாரு, ஆத்மாவிலேருந்து என்னுடைய ஞானத்தை நீங்க கேளுங்க என்று சொல்றார். ஏன்னா இந்த மாதிரி பரமாத்மாவுடைய நினைவில் இருந்து கேட்கும்போது திவ்ய புத்தி திறக்கப்படும். அதில் வந்து இறைவனுடைய ஞானத்தை நம்ம பதிய வைத்துக் கொள்ளலாம். விகாரங்கள் ஏதாவது பற்று ஆசை ஏதாவது ஒன்றில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கும்போது பரிதவிச்சுக்கிட்டே இருப்போம், மனக்குழப்பத்திலே இருப்போம். அதே நேரத்தில் தெளிவான முடிவில் எடுக்க முடியாது, தவறுகளை செய்துட்டு அதுக்கான தண்டனை வர நம்ம அனுபவிப்போம். அதுக்கு அடிப்படை காரணம் வந்து நாம ஏதோ ஒரு விகாரத்துக்கு அடிமையாகும். நம்ம அதை சோதிச்சு பார்த்து அதை களைய வேண்டும். அப்புறம் நமக்கு மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லணும். ஆக பரமாத்மா இதுக்கு தான் வந்திருக்காரு. நம்மளுடைய விகாரங்கள் விகர்மங்கள் பாவங்களையெல்லாம் எப்படி நம்ம நிவாரணம் பண்ணணும், அதனுடைய கர்ம கணக்குகளை நாம எப்படி போக்கலாம் அப்படிங்கறத தந்தை நமக்கு விளக்கி சொல்றாரு. என்னோட சதா யோகம் செய்யுங்க என்று சொல்றாரு. அவரு கடவுளோட யோகம் செய்யறாங்க. அப்ப நம்ம இறைவனை வந்து நினைவு செய்ய வேண்டும். எப்படி நினைக்கிறதுனா, நேற்று பார்த்த மாதிரி அவரை எல்லா உறவுகளையும் நினைங்க. அப்பா நினைங்க, ஆசிரியர் நினைங்க, குருவா நினைங்க, நண்பரா நினைங்க, எல்லா வகையிலையும் நம்ம அவரை நினைக்கும் போது நம்ம பாவ காரியங்களை செய்யறதுலேருந்து விடுபடுவோம். சரிங்களா? ஸோ ஆக விக்கிரமங்கள் என்பது நாம் ஆன்மீக ஆழத்திலிருந்து செய்யாத போது செய்யக்கூடிய தவறுகள். ஸோ ஆக சுயநலத்தின் நோக்கத்தில் நம்ம செய்வோம், அதாவது புதுநல சிந்தனை அங்கு இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக ஞானத்தில் நல்லா ஆழமாக போகும்போது எப்படிலாம் நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னாக்கா சிந்தனையால் எல்லாருக்கும் நல்ல ஆசைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரையுமே வாழ்க அப்படின்னு ஒவ்வொரு பிரயசம் கடைசியில் நம்ம சொல்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம அதை படிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நாம வந்து இந்த சுக்கர்மம் செய்யணும், விக்கர்மம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நியூட்ரல் ஆக்ஷன் சொல்லுவாங்க, நடுந்தனி தன்மை வாய்ந்த செயல்கள், நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் இல்லை, அது என்ன தேவையான எண்ணங்கள். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திக்கணும். ஆனால் அதையே பற்றி ரொம்ப நேரம் நினச்சோம்னா அது வீண் எண்ணம். ஒரு நேரம் நினைத்து அதை செயல்படுத்தணும்னா அது நற்செயலில் ஒன்றாக ஆகின்றது. ஆக இந்த விக்கர்மம் சுக்கர்மம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுபவிக்கிறோன்றத நிர்ணயிக்கிறது. பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்க, சித்திரகுப்தங்க கணக்கு வச்சுட்டுருப்பாரு மேலே அப்படின்னு. சித்திரகுப்தம் யாரும் கணக்கு வைக்கிறாரு, நம்மளோட மனசாட்சியை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் மனசாட்சிக்கு எதிராக அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனசாட்சி மூலமாக நாம் உண்மையை புரிஞ்சுக்கொண்டு செயல்படணும். அப்போ நம்ம மனம் முழு மனம் ஆள் மனம் துக்கத்தையும் துயரத்திலையும் வராது. ஏன்னா நான் செய்கிறதுனா அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரியான நமக்கு சுய சோதனை அவசியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆக சுய சோதனை செய்து என் எண்ணங்கள் எங்கே ஓடிட்டுருக்கு, பரமாத்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா இல்லை பல மனிதர்கள் நினச்சிட்டு இருக்கேன்னா பொருளை நினச்சிட்டு இருக்கேன்னா இது மேலேயே இருக்கிற பற்றை நம்ம விளக்க வேண்டும் முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆத்மத்துக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால் நாம்
அந்த ஆத்மீக நிலையை சதா பயிற்சி செய்ய வேண்டும், ஆத்ம உணர்வு பயிற்சி. அதனாலதான் கமெண்ட்ரி நம்ம போட்டு கேட்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப நமக்கு அந்த ஸ்கில் வந்து கத்துக்குவோம், எப்படி வந்து தியானத்துல என்னுடைய எண்ணங்களை சரியாக இறைவனோட இணைக்கிறது என்ற கலையை கத்துக்கிறோம். ஏன் அது அவசியம், ஏன் கடவுள் நினைக்க வேண்டும், ஏன் பரமாத்மா நினைக்க வேண்டும், அப்பா நினைக்கிறோம் என்று. அவர் ஒருத்தர் தான் வந்து நம்ம கர்ம வினைகளையும் பாவத்தையும் விகாரங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவர். எப்ப நம்ம விகாரங்களை விக்கிரமங்களை நமக்குள்ளார எரிக்கிறோமோ அப்பதான் வந்து நாம வாழ்க்கையில சுகம் சாந்தியை அடைய முடியும். ஏன்னா எப்ப வந்து இந்த விகாரங்களும் பாவனைகள் இருக்குதோ நமக்கு துக்கம் நிச்சயமா வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட அழுக்கு இருக்குது, அழுக்கு இருந்தா நோய் வரும் இல்லையா. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள், இந்த கர்ம வினைகளும் இந்த விகாரங்களும் என்ற துருகுணங்கள். கோபம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம கோபப்படும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்களா? இல்ல. அதே நேரத்துல மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்காம இருக்கிறோம், மற்றவங்களுக்கும் துக்கத்தை கொடுக்குறோம். அப்புறம் பட்டுல வரும்போது இன்னும் அதிகமான மன கஷ்டத்துல வரும். யார் மீத பட்டு வச்சிருக்கணுமோ அவங்களையே நினைச்சு நினைச்சு மன குழப்பம் அடைவோம். இப்போ குழந்தை வந்து பள்ளிக்கூடம் விட்டு ரொம்ப லேட்டாக வருதுன்னா இன்னும் வரல இன்னும் வரலேருந்து மனசுல வந்து குழப்பமா இருக்கும். இது ஆயிடுதோ அது ஆயிடுதோ நெகட்டிவ்லாம் நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ மனசுல வந்து துன்பம் துயரம் ஏற்படும். தேவையில்லாம எதுவும் நடந்திருக்காது, பஸ் லேட்டாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளார பருது வச்சு போயிருப்போம். ஏன்னா நெகட்டிவ் எண்ணங்களுக்கு நாம இடம் கொடுக்குறோம். அப்ப தந்தை என்ன சொல்றாரு, நெகட்டிவான எண்ணங்களை நாம உருவாக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து பயன் கொடுக்கக்கூடியதாக இல்லை, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நெகட்டிவ் சிந்தனைகள் ரொம்ப மோசமானது. ஏன்னா எதிர்மறையான சிந்தனைகளை சிந்திக்கும் போது நமக்குள்ளார பயத்தை உருவாக்குறோம், மன உளைச்சலை உருவாக்குறோம், அதனால என்ன ஆகுது, டென்ஷனை உருவாக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆத்மக சக்தி, ஆத்மாவோட சக்தி வந்து ட்ரெயின் அவுட் பண்ணுது. அப்ப அந்த மாதிரி மன உளைச்சல வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே உடல்ல வந்து தளர்ந்து போன மாதிரி, மனசும் தளர்ந்து போயிடும், உடலும் அதுக்கேற்ற மாதிரி தளர்ச்சி அடைஞ்சிருது. அதனால தந்தை என்ன சொல்றாரு, எந்த சூழ்நிலையும் நம்ம நெகட்டிவா நினைக்க கூடாது, பாசிட்டிவா இருக்கணும், நல்ல சிந்தனைகளோட இருக்கணும். ஏன் நம்ம நெகட்டிவா நினைக்கணும், அது என்ன பலன் இருக்கு? பாசிட்டிவாவே எந்த சூழ்நிலையில நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வரும், பவர் வந்து உடல்ல வரும். ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் என்று சொன்னா ஆசகரமான சிந்தனைகள் நமக்கு உற்சாகத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடியது. ஆனா நெகட்டிவ் திங்கிங் என்ன பண்ணுது, நம்மள சக்தியை வெளியாக்கி நம்மள டவுன் ஆகிக்கணும். அதனாலதான் நம்ம இது என்ன மாதிரியான சிந்தனைகளை கொண்டு இருக்கணும் கவனிக்கணும். ஏன்னா கர்ம வினையில இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தோசையுமே நம்ம நினைப்போம் நாம எந்த தவறு செய்யலையே, நம்ம எந்த பாவத்தை செய்யலையே, ஆனா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. இந்த கர்ம வினைகள் வந்து பல பிரிவுக்குள்ளது, அதெல்லாம் வந்து இப்ப செட்டில் பண்றதுக்கான நேரம் வந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம இங்க தீர்த்துட்டு பிறகு நாம இந்த ஆத்மலோகத்துக்கு போக வேண்டும். கர்ம கணக்கெல்லாம் தீர்க்கறதுக்கான நேரம் வந்து அதான் தந்தை வந்திருக்காரு. தந்தை நினைவில் இருக்கும்போது, பரமாத்மா நினைவில் இருக்கும்போது என்ன ஆகுது, அது தியானம் சொல்றோம். அது என்ன ஆகுதுனாக்க பரமாத்மாவுடைய சக்தியை எனக்குள்ளார கிரகிக்கிறோம். பரமாத்மா சக்தி மிக தூய்மையான சக்தி வாய்ந்த நிலை இல்லைங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நினைக்கிறோமோ எனக்குள்ளார அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ பண்ணுது. ஆத்ம நிலையில எனக்குள்ளார நான் போகும்போதும் எனக்குள்ளார இருக்க அமைதி, அன்பு, சந்தோஷம், தூய்மை அப்படிங்கிற நற்குணங்களை நான் சிந்திக்கும் போதும் உணரும் போது எனக்குள்ளார பாசிட்டிவ் எனர்ஜி மேல நோக்கி வருகிறது. இது வரைக்கும் என்ன செஞ்சோம், கவலைப்படும் போது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மேல உங்க வச்சிட்டோம், அதனால ஒரு கவலையான ஆத்மாவா ஆயிட்டோம். அதே நேரத்துல கவலையான ஆத்மான்னு சொல்ல முடியாது, கவலைக்குரியவர்களா ஆயிட்டோம். ஆத்மாக்குள்ளார கவலை என்பது கிடையாது, தேக உணர்வு வரும்போது தான் கவலை ஆயிட்டோம். எப்படி கவலையாடுறோம், வெளி உலக சூழ்நிலைய சிந்திக்கிறோம், நம்மளுடைய உடல் உறவுகளை நினைக்கிறோம், உடைமைகளை நினைக்கிறோம், அதை பத்திலாம் நம்ம கவலைப்படுறோம். எது நம்ம கவலைகளை கொண்டு வருது, நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள், நம்ம சொந்த பந்தங்கள். சொந்த பந்தம்னு வரும்போது நமக்கு ஒரு சிலந்தி வலையில சிக்கி கொள்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஆனா ஆத்மாவையும் நான் தனியா வந்தா தனியா போறோம், அவ்வளவுதான். இங்க வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சு நடிக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நடிக்கணும். நடிக்கும் போது எல்லாத்து மேலேயும் ஒரு பற்றை வளர்த்துறோம், அதுதான் நம்ம துன்பத்தை கொடுக்குது. இந்த பற்றை வந்து அழிச்சிட்டோம்னா எந்த துன்பமும் இருக்காது. பாருங்க, சொர்க்கத்திலையும் நம்ம குடும்பத்தோடு தான் வாழ்றோம், அங்க சந்தோஷம் இருக்கு, இங்க ஏன் சந்தோஷம் இல்லை? காரணம் அங்க அன்பு இருக்கு, இங்க பற்று இருக்கு. பற்றுனா பசங்கள ஒட்டிக்கிறோம், பசங்கள ஒருத்தர் ஒருத்தர ஒட்டிக்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பற்று இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும், அவங்க இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அது நடக்கலைன்னா மனசுல வேதனையா இருக்குது. ஆக உண்மையான அன்பு சொன்னா இதையும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையான அன்பு நம்ம மீதும் வச்சிருக்கணும், பிறன் மீது உண்மையான அன்பு வச்சிருக்கணும்னு சொல்றேன் பரமாத்மா. அந்த உண்மையான அன்பு எப்படி உருவாக்க முடியும்னாக்க, ஆத்மனரில் இருக்கும்போது எனக்குள்ளா இருக்கிற அந்த மானசீகமான அன்பை நான் அனுபவம் செய்கிறேன், எனக்கு முதல் அனுபவம் செய்கிறேன். எனக்குள்ளாரே அந்த அன்பு நிறைந்து இருக்கும்போது நாம் மற்றவர்கிட்டருந்து அந் அன்பு எதிர்பார்க்க மாட்டோம். அப்போ திருப்திகரான நிலையில் இருக்கும்போது நாம் எதனாலையும் பாதிப்படைய மாட்டோம். மற்றவங்களுக்கு உண்மையான அன்பு தான் அனுபவிக்கிறதுனால அந்த உண்மையான அன்பை மற்றவங்களுக்கும் கொடுக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியான பயிற்சி வந்து மறைமுகமாக நம்ம கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தினமும் இதை இந்த பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளாரந்து மாற்றம் படிப்படியாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட மாற்றத்துக்கான சக்தி நமக்குள்ளார வளரும். அப்போ ஆத்ம நிலையில் இருந்து ஆத்மாவில் இருக்க நல்ல குணங்களை அனுபவம் செய்யணும். பரமாத்மா கிட்ட இருந்தும் நல்ல சக்திகளையும் நல்ல குணங்களையும் எல்லையற்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது என் கர்ம கணக்குகளையும் என்னுடைய சுபாவங்களை எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வருகிறேன். அப்போ நான் சுக்கர்மங்களை செய்யக்கூடியவனாக ஆயிடுவேன். எனக்கு நான் நல்லது செய்கிறேன், எனக்குள்ள நல்ல மனப்பான்மை, நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல அனுபவங்கள், எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறேன். அதே நேரத்தில் பாசிட்டிவாகவே இருந்தோம்னா அதுதான் நம்மளுடைய கரெக்டரிஸ்டிக், நம்மளுடைய குணாதிசயமாக மாறிடும். இப்போ எப்படின்னா எல்லாம் நெகட்டிவாக இருக்குது, அதனால தான் நம்ம குணாதிசயம் அப்படி இருக்குது. ஆக அதை மாற்றணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன அந்த டேப் ரெக்கார்டரை மாத்திரம், உள்ளுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாட்டை மாத்திரம், சோக பாட்டு ஓடுகின்றதா, இல்லை துக்கமான பாட்டு ஓடுகிறதா, இல்லை சந்தோஷமான பாட்டு ஓடுதா, சக்தியான பாட்டு ஓடுதா, அதை நாம் எப்படி உருவாக்குறோமோ அது மாதிரி நம்முடைய உள் உலகம் மாறிவிடும். அப்போ வெளி உலகமும் மாறிடும். இதான் அடிப்படையாக பரமாத்மா சொல்கிறாரு. அதாவது கர்ம வினை என்று சொன்னாக்கா, கர்ம விதி என்று சொன்னாக்கா, நாம் இந்த விதிக்குட்பட்டு இருக்கிறோம். நம்ம என்னத்தை செய்கிறோமோ அது திரும்ப நமக்கு வந்து பலனாக கிடைக்கிறது. ஆக பல பிறவிகளின் கர்ம வினைகள் நம்மோடு நம் மீது இருக்கிறதுனால நம் வாழ்க்கை சூழ்நிலைகள் பல்வேறான சூழ்நிலைகளாக இருக்கின்றது. அதுக்கு நான் எல்லா எந்த ஒரு பாவமும் செய்யலையே, நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று நம்ம பொதுவாக கேள்வி கேட்போம். ஆனால் இந்த ஊழ்வினைகள் எல்லாம் பல பிறவிக்கான உள்ளது. நம்ம யார் யாரோட என்ன மாதிரியான செயல்களை செஞ்சுருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே வந்து யதார்த்தமாக நடக்கலை என்று சொல்கிறார். ஆனால் அந்த பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம உருவாக்கி கொண்டு இருந்தோம்னா அந்த கர்ம வினைகளை நாம் மாற்றி அமைச்சிட முடியும் என்று சொல்கிறார். சரிங்களா? ஸோ ஆக ஏன் வந்து நம்ம தியானம் பண்ணணும்னா நம்மளுடைய தலையெழுத்த நம்ம மாற்றுறதுக்கு ஒரே வழி ஞானமும் யோகமும். ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு அடிப்படை ஞானம் வேணும் பாருங்கள். ஞான சிந்தனை இருந்தால் தான் பாசிட்டிவான சிந்தனைகளை நம்ம உருவாக்கி பரமாத்மாவுடைய கனெக்ஷனில் இருக்க முடியும். அடிப்படை என்னன்னாக்கா நம்ம உலகம் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஞான யோகத்தை நம்ம தினமும் கற்றிட வேண்டும். அப்போ ஒரு ஷிஃப்ட் வே ஆஃப் திங்கிங் ஷிஃப்ட் பண்ணுது. அதே நேரத்தில் என் மனநிலை எல்லாத்தையும் நான் மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன். என்னுடைய மனமும் புத்தியும் இந்த ஞான யோகத்தின் மூலமாக மாற்றம் அடைகின்றது. அதனால நம்முடைய குணாதிசயங்களும் என்னுடைய பதிவுகள் எல்லாம் மாறுது. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம். சரிங்களா? ஆக கர்ம விதியை பற்றி நாம் மேலோட்டமாக புரிஞ்சிக்க முடியாது பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தியானம் செய்கிறோமோ சூட்சமாக எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ நம்ம வந்து இப்போலாம் என்ன செய்கிறோம், ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு நான் சொன்னேன், கடவுளே ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கடவுளுக்கு தான் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் பாவம் பாருங்கள். ஏன்னா அவர் சிவனேன்னு நமக்கு உதவி செய்ய வராரு, அவர் மேலே நம்ம பழியை போட்டுறோம். செஞ்சதெல்லாம் நம்ம அறியாமல் புரியாமல் சிலது தெரிஞ்சோம், சிலது தெரியாமலும் தவறுகளை செஞ்சுருக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் அதை பற்றி நம்ம அறிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால நம்மளால் அதை சரிப்படுத்த தெரியாமல் இருக்கிறது. அப்போ மற்றவங்களையும் குறை சொல்லிடுவோம், மற்றபடி இறைவனை வேற அதுக்கு காரணகர்த்தாவாக சொல்லிடுவோம். அவர் கடவுளையா என்னை சோதிக்கிறாரு, கடவுளையா என்னை கஷ்டத்தை கொடுக்குறாரு, இப்படிலாம் தவறாக சொல்லிடுறோம். நமக்கு உதவி செய்கிற வரவரை பழி சுமத்திடுறோம், அதுவும் ஒரு பாவமாக ஆயிடுது இல்லைங்களா? அப்போ நம்ம பாவம் எப்படி போகிறது, இன்னும் அதிகரிக்குது.
அதனால நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். யாரையும் நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவோம், கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடவுள் புண்ணியத்திலேயே நம்ம நல்லா இருக்கிறோம், கடவுள் புண்ணியத்துல நம்ம நல்லா இல்லை, உண்மையில கடவுளுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பாவ புண்ணியம் வந்து அவர் செய்யலை, நம்ம தான் செய்யறோம், அதை புரிஞ்சுக்காம இருக்கிற மாதிரி. யதார்த்தமா சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம அக்யூரேட்டா இல்லை, அதனாலயும் வந்து நம்ம கர்ம விதிகளை சேர்க்கிறோம். ஆக இந்த கர்ம விதியின் அடிப்படையில இப்ப நாம என்ன செய்யணும், கடந்த கால கர்ம விதியின் அடிப்படையில நம்ம என்ன எதிர்கொள்றோம், நம்ம நிகழ்காலம் கடந்த காலத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து தந்தை நினைவுல இருந்து கடந்து செல்லும் போது நமக்கு எளிதாக கடந்து செல்ல முடியும். இறைவனுடைய சக்தியை கொண்டு நாம் அதை வெற்றி கொள்ள முடியும், அதை வந்து தீர்க்க முடியும். ரொம்ப பாதிப்படையாத வகையில சொல்லுவாங்க, தலைக்கு வருது தலைப்பாகோடு போன மாதிரி எதுவுமே பெருசா தெரியாது. அந்த அளவுக்கு இறை சக்தி நம்மளுடைய மனதை உறுதியாக்கும், அதே நேரத்தில் லைட் ஆகும். சரிங்களா, அடுத்து வந்து இப்ப நம்ம என்ன கர்மா செய்யறோமோ அது எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அப்ப இப்ப நான் வந்து நல்ல கர்மங்களை செய்யறதுக்கு நான் முடிவு எடுக்கணும். அதுக்கான ஞானத்தையும் யோகத்தையும் நம்ம செய்யும்போது நாம எப்பயுமே நல்ல செயல்களே செய்ய சிந்திப்போம், நல்லதைய செய்வோம், நல்லதைய பேசுவோம். எல்லாம் நல்லதா இருக்கும்போது வாழ்க்கை வந்து எதிர்காலமும் வந்து ஒளிமயமானதாக ஆகிவிடும் என்று தந்து சொல்றேன். இப்ப இந்த ஒரு மாற்றத்தை நம்ம இப்ப ஏற்படுத்திக் கொள்வதற்கு இறைவனுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அது யோகத்திலையும் ஞானத்தையும் அவர்கிட்ட இருந்து கற்று நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். சரிங்களா, ஓம் சாந்தி.